ஸ்லோகம் 5. மூன்று தரமான பக்தர்களும் அவர்களுக்கு சேவையும்.
கிருஷ்ணேத்தி யஸ்ய கிரி தம் மனசா த்ரியேத தீக்ஷாஸ்தி சேத் பிரணதி பீஷ்ய பஜந்தமிஷம் சுஸ்ருஷயா பஜன விஞ்ஞோமனன்யமன்யா நிந்தாதி சூன்ய ஹிருதம் ஈப்ஷீத சங்கலப்த்யா. கிருஷ்ணேத்தி யஸ்ய கிரி தம் மனசா த்ரியேத தீக்ஷாஸ்தி சேத் பிரணதி பீஷ்ய பஜந்தமிஷம் சுஸ்ருஷயா பஜன விஞ்ஞோமனன்யமன்யா நிந்தாதி சூன்ய ஹிருதம் ஈப்ஷீத சங்கலப்த்யா.
பொருள்: ஸ்ரீகிருஷ்ணரின் நாமத்தை ஒரே ஒரு தடவை தன் சிந்தனையில் கொண்டு ஓ கிருஷ்ணா என்று கூப்பிடுபவன் ஆரம்ப நிலையிலுள்ள பக்தன், கனிஷ்ட அதிகாரி ஆவான். அந்த பக்தனை தன் குடும்பத்தில் ஒருவனாக நினைத்து மனதால் சாதாரணமான வணக்கத்தை செலுத்த வேண்டும். தீட்சையின் பொருளையும் மகிமைகளையும் அறிந்து தகுந்த குருவிடம் சென்று முறையாக தீட்சை பெற்று வைஷ்ணவ கோட்பாடுகளுடன் முறையாக பகவானுக்கு பஜனை செய்யும் ஒருவன் மத்திய நிலையிலுள்ள பக்தன், மத்தியம அதிகாரி ஆவான். உண்மைக்கும் மாயைக்கும் உள்ள வித்தியாசங்களை நன்காக அறிந்த அந்த பக்தனுக்கு நமஸ்காரம் போன்ற மரியாதைகளை அளித்து உபசரிக்க வேண்டும். ஆனால் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் பஜன விஞ்ஞானத்தில் முதிர்ந்து மற்ற அனைத்து வைஷ்ணவ சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்று எப்போதும் இடைவிடாமல் ஸ்ரீகிருஷ்ணருக்கு பஜனை செய்வதில் மட்டுமே ஈடுபட்டிருக்கும் பக்தரோ மிக உயர்ந்த நிலையிலுள்ள பக்தர், உத்தம அதிகாரி அல்லது மகாபாகவதா ஆகிறார். அப்படிப்பட்ட பக்தர் எப்போதுமே ஸ்ரீகிருஷ்ண சேவையிலேயே முழுவதுமாக மூழ்கியிருப்பதால் மற்றவர்களை குறை கூறுவது போன்ற எந்தவிதமான குற்றங்களும் தனது இதயத்தில் இல்லாமல் மிகவும் பரிசுத்தமாகவே எப்போதும் இருப்பார். அந்த பக்தர் பஜனையில் தனித்திறமையுடன் மிளிர்வது மட்டுமின்றி ஒவ்வொரு நாளும் 8 நேரங்கள் நடைபெறும் அஷ்டகாலிய லீலா என்ற ஸ்ரீ ராதா கிருஷ்ண லீலைகளில் மனதால் எப்போதும் சேவை செய்து கொண்டே இருப்பார். இப்படி எப்போதுமே ஸ்ரீ ராதா கிருஷ்ண சேவையில் விதம் விதமான பிரிய பாவங்களுடன் எப்போதும் ஈடுபட்டுள்ளதால் அந்த மகாபாகவத பக்தரின் கால்களில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செலுத்தி அவரிடம் முறையாக விசாரித்து அறிந்து தக்கவாறு வேண்டிய சேவைகளை மிகுந்த அன்புடன் அவருக்கு செய்ய வேண்டும். உபதேச பிரகாசிகா தீகா. இந்த ஸ்லோகம் ஸ்வரூப சித்த பக்தி என்பதை பற்றி உபதேசிக்கிறது. ஒரு பக்தன் தன் உடல், மனம், வாக்கு அனைத்தையுமே ஸ்ரீகிருஷ்ணருக்கு மட்டுமே அர்ப்பணித்து சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் போன்ற பக்தி சாதகத்தின் அங்கங்களை கடைபிடித்து எந்தவிதமான தடங்களுமின்றி ஸ்ரீகிருஷ்ணரை மகிழ்விப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு சேவை செய்வதையே ஸ்வரூப சித்த பக்தி என்று அழைக்கப்படுகிறது. தகுந்த குருவிடம் முறையாக தீட்சை எடுத்த பக்தனுக்கு எப்போதும் மரியாதையுடன் நமஸ்காரம் செய்ய வேண்டும். இடைவிடாமல் எப்போதும் ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு மட்டுமே பஜனை செய்து கொண்டு அஷ்டகாலிய லீலைகளின் மூலம் முறையாக மானச சேவைகள் புரிந்து கொண்டிருக்கும் உத்தம பக்தருக்கோ நாம் மிகவும் பிரியத்துடன் முறையாக சேவை செய்ய வேண்டும். அவருடைய இணக்கம் மிக மிகச் சிறந்தது. இங்கே ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு மட்டுமே என்று குறிப்பிடப்பட்டுள்ளதை நன்கு கவனிக்க வேண்டும். அதன் அர்த்தம் என்ன? ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருக்கோ அதுபோல் ஸ்ரீகிருஷ்ண பகவானின் மற்ற அவதாரங்களுக்கோ தனது பக்தியை சிறிதும் செலுத்தாமல் பிரஜாவில் உள்ள ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு மட்டுமே முழுவதுமாக தன்னை அர்ப்பணித்திருக்க வேண்டும். ஸ்ரீ பக்தி ரசாமிர்த சிந்துவில் பகவானின் அனைத்து விதமான அவதாரங்களை வழிபடும் பக்தர்களை விடவும் ஸ்ரீ நந்தநந்தன ஸ்ரீ கிருஷ்ணரிடம் தங்கள் இதயங்களை முழுவதுமாக பறிகொடுத்த பக்தர்களே மிகவும் சிறந்தவர்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியின் நாயகரான ஸ்ரீ நாராயணரால் கூட அவர்களை கவர முடிவதில்லை. ஏனென்றால் கிருஷ்ண பக்தர்கள் எப்போதும் மிகவும் உயர்ந்த நிலையான பக்தியில் மட்டுமே ஈடுபட்டு பக்தி ரசத்தில் இடையின்றி மூழ்கிக் கொண்டிருக்கும் சுத்த பக்தர்களுடன் மட்டுமே தொடர்பு கொண்டு பக்தியை மேன்மேலும் வளர்த்து கொண்டே இருப்பார்கள். சுத்த பக்தர்களின் இதயங்களோ எந்த விதமான ஆசைகளோ மற்றவர்களிடம் குறை காண்பது போன்ற மனப்பாங்கோ இப்படி எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பரிசுத்தமாகவே எப்போதும் இருக்கும். இப்படிப்பட்ட உத்தம பக்தர்களுடன் கொள்ளும் நெருக்கம் மிகவும் விரும்பத்தக்கது. அவர்களுக்கு மனத்தால் முழுவதுமாக மதிப்பு செலுத்துவது மட்டுமின்றி விழுந்து நமஸ்காரம் செய்து வேண்டிய பணிவிடைகளை செய்து மிகவும் அன்புடன் சேவை புரிய வேண்டும். இந்த சுலோகத்துக்கு இன்னும் ஒரு விளக்கமும் கொடுக்கலாம். முறையாக தகுந்த குருவை அணுகி தீட்சை பெற்று ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தை ஜெபிக்கும் பக்தனுக்கு மனதால் நமஸ்காரம் செலுத்த வேண்டும். தகுந்த குருவிடம் தீட்சை பெற்று சம்பந்த ஞானத்தை பெற்று சுத்தமாக பஜனை செய்து வரும் பக்தனுக்கு முழுமையாக நமஸ்காரம் செலுத்த வேண்டும். ஆனால் சிறப்பான பக்தியுடன் மற்றவர்களை குறை கூறுவது போன்ற எந்தவிதமான குற்றங்களும் இதயத்தில் இல்லாமல் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரை தவிர வேறு எவரையுமே நினையாமல் மனதால் எப்போதும் அஷ்டகாலிய லீலைகளில் மூழ்கி அவர்களுக்கு சதா சேவை செய்யும் உத்தம பக்தர்களே எல்லோர்களை விடவும் மிகவும் சிறந்தவர்கள். அவர்கள் ஸ்ரீ ராதா கிருஷ்ணரிடம் விதம் விதமான பக்தி அபிமானங்களுடன் பிரியமுடன் சேவை செய்பவர்கள். அவர்களுக்கு எல்லா விதமான மரியாதைகளையும் அளித்து சாஷ்டாங்க நமஸ்காரங்களையும் செலுத்தி அன்புடன் விசாரித்து வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். இவ்வாறு ஒரு பக்தன் வைஷ்ணவர்களின் இந்த மூன்று விதமான பக்தி நிலைகளை புரிந்து அனுசரிக்க வேண்டும். ஸ்ரீல ரூப கோஸ்வாமியின் இந்த மூல சுலோகத்தில் முதலாக என்பதை குறிக்கும் ஆதி என்ற வார்த்தையை நிந்த என்ற வார்த்தைக்கு பின்னால் உபயோகித்துள்ளார். நிந்த என்றால் குற்றம் காண்பது என்று பொருள். உண்மையில் இந்த வார்த்தைக்கு மற்றவர்களிடம் குறைகாண தூண்டும் பொறாமை, துடிப்பு போன்ற மூல குறைகளையும் சேர்த்தே பொருள் கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் பாகவதத்தில் கீழ்வருமாறு கபிலதேவர் கூறுகிறார்.
தயேத்தே சாதவா சாத்வி தயேத்தே சாதவா சாத்வி சர்வசங்க விவர்ஜிதா சர்வசங்க விவர்ஜிதா தயேத்தே சாதவா சாத்வி சங்கஸ்தே ஸ்வதா தே ப்ராத்யஹ சங்கஸ்தே ஸ்வதா தே ப்ராத்யஹ சங்கதோஷ ஹராஹிதே சங்கதோஷ ஹராஹிதே தயேத்தே சாதவா சாத்வி தயேத்தே சாதவா சாத்வி.
ஓ சாத்வி, புனிதமான பெண்ணே, ஒரு சாதகனுக்கு வேண்டிய ஒரே சேர்க்கை புனிதமான இதயம் கொண்ட சாதுவின் நெருக்கம் மட்டுமே. ஏனென்றால் சாது எப்போதும் கெட்ட சேர்க்கைகளை ஒதுக்கி சுத்தமான மனதுடன் இருப்பவர். அப்படிப்பட்ட சாதுக்களுடன் சேர்க்கை கிடைத்தால் முன்னருள்ள கெட்ட சேர்க்கைகளினால் படிந்த அழுக்குகள் அனைத்தும் கூட தானாகவே மறைந்துவிடும். பீயூஷ வர்ஷினி தீகா. இந்த சுலோகத்தின்படி ஒரு சாதகன் மத்தியம அதிகாரி நிலையில் இருக்கும் வரை அவன் மற்ற எல்லா பக்தர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். மிகவும் உச்சமான நிலையில் இருக்கும் உத்தம அதிகாரியோ எல்லோரையுமே ஒன்றாக பார்க்கிறார். அவர் பக்தனுக்கும் பக்தன் அல்லாதவனுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்கள் எதையுமே பார்ப்பதில்லை. இடைநிலையில் இருக்கும் மத்தியம அதிகாரி மிகவும் சிரத்தையுடன் பஜனையில் ஈடுபடுகிறார். இங்கே ஒரு மத்தியம அதிகாரி உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பக்தர்களிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதையே இந்த ஐந்தாம் ஸ்லோகம் கூறுகிறது. ஒரு சாதகன் பக்தர் அல்லாதவர்களையும் இந்திரிய சுகங்களை விரும்பி அனுபவிப்பவர்களையும் பெண்களிடம் ஈடுபாடு உள்ளவர்களையும் விலக்கினால் அவர்களுடைய குறைகளும் கெட்ட நடத்தைகளும் தன்னை தொடாது. மேலும் ஆரம்ப பக்தி நிலையில் இருக்கும் கனிஷ்ட அதிகாரிகளுக்கு சம்பந்த தத்துவத்தை பற்றி அவ்வளவாக தெரியாததால் மத்தியம அதிகாரிகள் அவர்களிடம் கருணை காட்ட வேண்டும். ஒரு கனிஷ்ட அதிகாரி பக்தன் ஸ்ரீ கிருஷ்ண நாமத்தை உச்சரித்தால் அவனுக்கு மத்தியம அதிகாரி தன் மனதினால் நமஸ்காரம் செய்ய வேண்டும். மேலும் ஒரு கனிஷ்ட அதிகாரி பக்தன் தீட்சை பெற்று ஹரி பஜனையில் ஈடுபட்டால் மத்தியம அதிகாரி அந்த பக்தனுக்கு நமஸ்காரம் செலுத்த வேண்டும். ஆனால் எவரிடமும் குறை காணாத சுத்தமான இதயம் உள்ள மகா பாகவதாவான உத்தம அதிகாரியான வைஷ்ணவருக்கு முழு மரியாதைகளை கொடுத்து பிரியமுடன் சேவை செய்ய வேண்டும். இந்த விதமான சேவைகளே ஒரு பக்தனின் பக்தியை மேன்மேலும் வளர்த்து சுத்தமான பக்திக்கு கொண்டு செல்கிறது. அனுவிருத்தி. பக்தி சந்தர்பா என்ற நூலில் ஸ்ரீ ஜீவகோஸ்வாமி வைஷ்ணவ தீட்சையை பற்றி கீழ்வருமாறு எழுதியுள்ளார். திவ்யம் ஞானம் யதோ தத்யாத் குர்யாத் பாபஸ்ய சங்க்ஷயம் தஸ்மாத் தீக்ஷேதி ஸா ப்ரோக்தா தேசிகை தத்வ கோபிதை. எந்த ஒரு செய்முறை திவ்ய ஞானத்தை வழங்கி உலக இன்பங்களை அனுபவிக்க தூண்டி பாவங்களை புரிய வைக்கும் ஆசைகளை ஒழிக்கிறதோ அதையே முற்றுமறைந்த மகான்கள் தீக்ஷா என்று அழைக்கின்றனர். எந்த ஒரு பக்தன் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் அவரது நாமத்துக்கும் வித்தியாசம் எதுவுமே இல்லை என்பதை புரிந்து அதன் ஆன்மீக மகத்துவத்தையும் அறிந்து ஹரிநாமத்தையே தஞ்சம் என்று சரணடைந்து ஜபிக்கிறானோ அந்த பக்தனுக்கு அமைதியாக மனதால் மரியாதை செலுத்த வேண்டும். ஒரு பக்தன் தீட்சை எடுக்கும்போது கொடுக்கப்படும் மந்திரங்கள் முழுவதுமே ஹரிநாமங்களால் ஆனவையே. அவை அந்த பக்தனுக்கு ஸ்ரீ பகவானிடம் உள்ள சம்பந்தங்களை குறிப்பாக விளக்கும் ஞானங்களையும் கொண்டவை. ஹரிநாமத்தின் கீழ் சரணடையாமல் எவரொருவரும் ஹரிஜனமாகி ஸ்ரீகிருஷ்ணரின் குடும்பத்தில் அங்கத்தினராக முடியாது. ஸ்ரீ ஹரிநாமத்தின் மேல் ஒரு வைஷ்ணவருக்கு எவ்வளவு திடமான நம்பிக்கை உள்ளதோ அதை பொறுத்தே அவர்களது நிலைகளை ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு வகுத்தார். ஒருவன் ஹரிநாமத்தை ஒரே ஒரு முறை உச்சரித்தால் அவன் கனிஷ்ட வைஷ்ணவர் ஆகிறான். புனிதமான ஹரிநாமத்தை இடைவிடாமல் ஜபிக்கும் பக்தன் சிறந்த மத்தியம வைஷ்ணவர் ஆகிறான். ஆனால் இவர்கள் எல்லோரையும் விட மிக உயர்ந்த உத்தம அல்லது மகா பாகவத வைஷ்ணவரை எவர் ஒருவர் பார்க்கிறாரோ அவர் தானாகவே ஸ்ரீஹரிநாமத்தை ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். கனிஷ்ட வைஷ்ணவருக்கு ஒரு சாதகன் தன் மனதால் மரியாதை செலுத்த வேண்டும். மத்தியம வைஷ்ணவருக்கு நமஸ்காரம் போன்றவைகளை செலுத்தி மரியாதை அளிக்க வேண்டும். ஆனால் உத்தம வைஷ்ணவரோ ஸ்ரீ ராதா கிருஷ்ணருக்கு தனிப்பட்ட சம்பந்தத்துடன் நெருங்கி சேவை செய்பவர். அவருக்கு எல்லாவித மரியாதைகளையும் பேரன்புடன் நிறைந்த சேவைகளையும் செய்ய வேண்டும். மகா பாகவத பக்தர் எல்லா ஜீவன்களையும் மற்றும் அனைத்தையுமே ஸ்ரீ கிருஷ்ணருக்கு நேரடியாக சம்பந்தப்பட்டதாக வித்தியாசம் எதுவுமே இன்றி சரிசமமாக காண்கிறார். மேலும் அவர் மத்தியம அதிகாரி பக்தர்களைப் போல் பஜனையை செவ்வனே புரிகிறார். கனிஷ்ட அதிகாரி பக்தர்களைப் போன்று ஹரிநாமத்தை ஜெபம் செய்வதிலும் ஈடுபடுகிறார். மத்தியம அதிகாரி பக்தர்களுக்கு ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பிரேம பக்தி உள்ளது. அவர்கள் மூன்று விதமான வைஷ்ணவர்களுக்கும் தகுந்தவாறு மரியாதை அளிக்கிறார்கள். உத்தம வைஷ்ணவர்களுக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள், மத்தியம வைஷ்ணவர்களுக்கு நமஸ்காரம் செய்கிறார்கள், கனிஷ்ட வைஷ்ணவர்களுக்கு மனதால் மரியாதை அளிக்கின்றனர். மேலும் ஸ்ரீ கிருஷ்ணரை விட்டு விலகும் ஜீவன்களை சிரமமான முயற்சிகளுடன் அவர்களை ஸ்ரீ கிருஷ்ணரிடம் இழுத்து கொண்டு வருகின்றனர். ஆனால் தன்னுடன் பகை கொள்பவர்களை விட்டு விலகிவிடுகிறார்கள். அவர்கள் உத்தம வைஷ்ணவர்களைப் போல் எல்லா ஜீவன்களையும் வித்தியாசம் எதுவும் இன்றி ஒன்றாக காண்பதில்லை. அவர்கள் உத்தம வைஷ்ணவர்களின் குணநலன்களை போலித்தனமாக மேற்கொள்ள நினைத்தால் மிகவும் வேகமாக கீழே விழுந்து விடுவார்கள். கனிஷ்ட அதிகாரி பக்தன் ஸ்ரீ ஹரிநாமத்தின் கீழ் முழு சரணாகதி அடைந்தவன். ஸ்ரீ ஹரிநாமமே அனைத்து விதமான ஆன்மீக பலன்களையும் அளிக்கும் என்பதில் அவனுக்கு மிகுந்த நம்பிக்கை உண்டு. ஆனால் அவர்களுக்கு இதற்கு மேலாக மத்தியம அதிகாரி என்ற நிலையும் உள்ளது என்பது புரியாது. தான் மேன்மேலும் பக்தி நிலையில் வளர்ந்து அடுத்த நிலையான மத்தியம அதிகாரி நிலையை அடைய வேண்டும் என்றும் அவர்கள் நினைப்பதில்லை. சில சமயங்களில் தங்களை குரு என்று கூட நினைத்து கீழே விழுவார்கள். இவர்கள் மிகுந்த கவனத்துடன் உத்தம பக்தர்களுக்கு மரியாதைகள் செலுத்தி ஹரிநாமத்தின் கீழ் முழு சரணாகதி அடைய வேண்டும்.